2018 ஆண்டு அக்டோபர் மாத தென்றலிலேயே எழுத்தாளர் சிறுகதை பகுதியில் ரவி பிரகாஷ் அவர்களின் சுடுமண் என்னும் சிறுகதை ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன் பாஸ்டன். சுமதிக்கு அன்றைய காலை தபாலில் 4 கடிதங்கள் வந்திருந்தன. ஒன்று பெருமாள் கோயிலில் பாம்பு ஒன்று நுழைந்து பிராமண வடிவம் கொண்டு உபதேசித்த கதையை 500 காப்பி எடுத்து தெரிந்தவர்களுக்கு அனுப்பினால் சகல சம்பத்துகளும் உண்டாகும் என்றும், எள்ளி நகையாடினாலோ 15 நாட்களுக்குள் மரணம் சம்பவிக்கும் என்றும் உதாரணங்கள் கொடுத்து மிரட்டிய கடிதம். உதட்டை சுழித்து அதை தூக்கி போட்டால் 2 ஐஸ்வர்யா ஃபைனான்சியல் சிட் ஃபண்ட்ஸிலிருந்து வந்திருந்த 7 அறிவிப்பு கடிதம். இது எத்தனையாவது தவணை என்று மனசுக்குள் ஒரு சில வினாடி யோசனையை ஓடவிட்டாள். 3 நலமாக இருக்கிறாயா? எப்படி இருக்கிறது உன் புதிய திருமண வாழ்க்கை? சென்னையில் தண்ணீர் பஞ்சம் எந்த மட்டில் இருக்கிறது? தண்ணீர் லாரி தவறாமல் வருகிறதா என்பன போன்ற குசல விசாரிப்புகள் அடங்கிய பெங்களூர் தோழி திருமதி கனகவல்லி மகாலிங்கத்தின் கடிதம். ஏன் விசாரிக்க மாட்டே? காவிரியை அனுப்பு சொல்லுடி கடங்காரி என்று சிநேகிதி மேல் பொய்கோபம் கொண்டாள். 4 இலேகன சாமிக்கறி செலவு 10 காசு நீங்களான 60 காசு மூடு உரை. முகவையை பார்த்தால் நன்கு பரிச்சயமான கையெழுத்து போல்தான் தோன்றியது. எனினும் சட்டென்று நினைவுக்கு வரவில்லை. கவரின் மீது அனுப்பியவர் விலாசமும் இல்லை. கவரை கிழித்து கடித்து கடிதத்தை வெளியே இழுத்து பிரித்தாள். அன்புள்ள சுமதிக்கு, உன் அன்பை அழையும் தகுதியை இழந்த அபாக்கியவான் அருண் எழுதி கொள்வது. அருண், அவளது மாஜி கணவன் அருண். சுமதி கடிதத்தை பரபரப்புடன் மேலே படிக்கத் தொடங்கினாள். குளிர்நிலவை கொள்ளிக்கட்டையென இகழ்ந்தேன். கிளியை துரத்திவிட்டு கருணாகத்தை குடிவைத்தேன். அதன் பலனை இன்று அனுபவிக்கிறேன். சந்திரிகா என்னை புழுவிலும் கேவலமாய் மதித்து உதறிவிட்டு போய்விட்டாள். நான் உனக்கு புரிந்த துரோகச் செயல்களுக்கும் கொடுமைகளுக்கும் ஆண்டவனும் தன் பங்குக்கு எனக்கு இதய நோயை கொடுத்து தண்டித்து விட்டான். சுமதி, நான் பாவி. மாணிக்கத்தின் அருமை தெரியாமல் வீசியெறிந்த மதியின குரங்கு போல் ஆகிவிட்ட பாவி. என்னை மன்னிப்பாயா? மன்னித்து எனக்கு ஆறுதல் சொல்ல வருவாயா? மீண்டும் என்னை ஏற்றுக்கொள்வாயா? உன் அன்புக்காக ஏங்கும் அருண். மனோகரா இரத்த கண்ணீர் வசனங்கள் போல் ஏதோ எழுதியிருந்தான். சுமதி கடிதத்தை மடித்தாள். மனசின் ஒரு மூலையில் விண்ணென்று வலி புறப்பட்டது. வார்டு நம்பர் பெட் நம்பர் எழுதியிருந்தான். அருண், அருண், என்னவாயிற்று அருண் உங்களுக்கு? எனிதிங் சீரியஸ்? அடிவயிற்றில் கவலை சுருண்டது. சுமதி, என்ன லெட்டர் இது? அப்படி அசந்து போய் நிற்கிறது இங்க காமி. சுமதி தலை நிமிர்ந்தாள். சங்கரன் நின்றிருந்தார். அவரிடம் கடிதத்தை தந்தாள். முதல் 2 வரியை படித்ததுமே, அபாக்கியவான் அருணாமா? அயோக்கிய நாய், இப்பத்தான் புத்தி வந்ததாமா என்றார் தொடர்ந்து படித்துவிட்டு. சினிமாவுக்கு கதை வசனம் எழுத போகலாம் முட்டாள். வேணும் அவனுக்கு, சீந்து வாரற்று புழுவாய் துடிச்சு துடிச்சு சாகணும் அவன் உனக்கு பண்ணி இருக்கிற கொடுமைகளுக்கு என்று உருமினார். நிறுத்துங்க, என்ன பேச்சு பேசுங்க? சேச்சே, இப்படி ஒரு இதயமில்லாத ஆளா நீங்க இருப்பீங்கன்னு சத்தியமா நான் நினைக்கலேப்பா என்றாள் சுமதி. சுமதி, நீ என்ன சொல்றே? பின்ன என்ன, என்னைக்கோ ஒரு காலத்துல அருண் மோசமானவரா இருந்திருக்கலாம். இப்ப திருந்தி இருக்கார். அவரோட பழகின தோஷத்துக்கு இப்ப நான் அவருக்கு உதவ வேண்டியது என்னோட கடமை இல்லையா? அசடே, அவன் திருந்தி இருக்கான் நான் நினைக்கிறேன்? நிச்சயமா இல்லை. வேற வழி இல்லாம உன் உதவியை கேட்கிறான். சுயநலம். இருக்கட்டும், பரவாயில்லை. இந்த நிராதரவான சூழ்நிலையில் அவரை அப்படியே தவிக்க விட என் மனசு இடம் கொடுக்கலே. அதனால அவனை போய் பார்த்து குசலம் விசாரிச்சுட்டு வரப்போறியா? விசாரிக்கிறது மட்டும் இல்லை, ஏதாவது உதவி தேவைப்பட்டதுனாலும் செய்ய தயாரா இருக்கேன். சங்கரன் சுமதியை ஆச்சரியமாய் பார்த்தார். சரி, எப்போ கிளம்பலாம் என்றாள். நீங்களும் வரீங்களா? ஏன் கூடாதா? நோனோ, தாராளமா வாங்க என்றாள் சுமதி சந்தோஷமாய். எதுக்கும் பணம் கொஞ்சம் தேவைப்படலாம்னு நினைக்கிறேன். கையில் 600 ரூபாய் இருக்கு சுமதி, போதும் என்றார். அடுத்த அரை மணியில் கிளம்பினார்கள். போலீஸ் ஸ்டேஷன் அருகில் ஆட்டோ பிடித்தார்கள். வார்டு வார்டாக தேடிக்கொண்டு போய் பெட் நம்பர் பார்த்து அருகில் போனார்கள். நாலாபுரமும் திரை போட்டிருந்தது. டிரெஸ்ஸிங் பண்ணுகிறார்கள் போல வயதான அம்மாள் ஒருத்தி அருகே கவலையாய் உட்கார்ந்திருந்தாள். சுமதி அவளை நெருங்கி, அருண்கிறவர் என்று தொடங்க, ஆமாம்மா இந்த பெல்தான், நீங்க யாரு என்றாள் அந்த அம்மாள். வேண்டியவங்க. அந்த அம்மாள் முகத்தில் சலிப்பு தெரிந்தது. என்னம்மா உடம்பு அவருக்கு என்று விசாரித்தாள் சுமதி. என்னத்த சொல்ல, இதயத்துல ஓட்டையாம், சீக்கிரம் ஆப்ரேஷன் பண்ணுங்கிறாங்க. நான் என்ன செய்யறது, அவங்க வீட்டுல 6 மாசமா சமயக்காரியா இருக்கேன். சந்திரிகா எங்கே? வேணமுட்டு தின்னுட்டு வேண்டியதை சுருட்டிக்கிட்டு எவனோ ஒருத்தனோட ஒழிஞ்சுது அந்த தத்தாரி. இதற்குள் திரைகள் விலக்கப்பட டாக்டரும் நர்ஸுகளும் விலக அருண் சுமதியை பார்த்தான். பலகீனமாக, வா சுமதி என்றான். டாக்டர் சுமதியை நெருங்கினார். நீங்க என்றார் தயக்கத்துடன். அவருக்கு ரொம்ப வேண்டியவங்கதான். என்ன விஷயம் சொல்லுங்க. மிஸ்டர் அருணை இன்னைக்கு எமர்ஜென்சி வார்டுக்கு மாத்தி ஆகணும். பி பாசிட்டிவ் ரத்தத்துக்கு சொல்லி இருக்கேன். வந்துரும்னு நினைக்கிறேன். நாளைக்குள்ள ஆப்ரேஷன் பண்ணி ஆகணும். கையில் பணம் வச்சிருக்கீங்க இல்ல? எவ்வளவு தேவைப்படும் டாக்டர்? பெட் சார்ஜ் மட்டும் இப்ப கட்டிடுங்க. நாளை காலையில கையில 1000 வச்சிடுங்க. சொல்லிவிட்டு டாக்டர் அடுத்த நோயாளியிடம் செல்ல சுமதி ஒரு ஸ்டூலை இழுத்து போட்டு அருணின் தலைமாட்டருகில் உட்கார்ந்தாள். சங்கரன் சற்று தள்ளியே நின்றார்.
சுமதி, நான் பாவி சுமதி, நான் பாவி
என்று அரற்றினான் அருண். கண்களில் கண்ணீர். பிளீஸ் அருண், உணர்ச்சி வசப்படாதீங்க. அவன் அவள் விரல்களை எடுத்து கண்களில் ஒற்றி கொண்டான்.
நீ தெய்வம் சுமதி, அந்த சண்டாளி சந்திரிகா எனக்கு நல்ல பாடம் கற்பிச்சுட்டா
என்றான்.
பழசெல்லாம் எதுக்கு, இப்போ நடக்க வேண்டியதை பார்ப்போம்
என்றவள் சங்கரன் பக்கம் திருப்பி, இப்ப 8000 என்னப்பா பண்ணலாம் என்றாள். அதான் டாக்டர் சொல்லிவிட்டு போனதுலேருந்து யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். நான் ஒன்று சொல்லட்டுமா?
சொல்லு.
ஐஸ்வர்யா சிட்ஸ்லேருந்து லெட்டர் வந்தது. நாளைக்கு டெண்டர் எவ்வளவு போனாலும் சரி, தள்ளி எடுத்துடட்டுமா?
இது என்ன கேள்வி சுமதி? கையிலே வெண்ணையை வச்சுக்கிட்டு நெய்க்கு யாராவது அலைவாங்களா? முதல்ல அதை செய்.
அருண் நெகிழ்ந்து போய் சுமதியை நோக்கி கை கூப்பினான். நீங்க இவரோட மூத்த சம்சாரமம்மா என்று கேட்டாள் சமையல்காரம்மாள். சுமதி பதில் சொல்ல வாயை திறக்கும் முன்,
அவங்களேதான் ரஞ்சிதத்தம்மா, அந்த புண்ணியவதியேதான் என்றான் அருண்.
சந்திரிகா போனப்புறம் இவரும் நொடிச்சு போய் படுக்கையில விழுந்துட்டாரு. சதா என்னாண்ட சொல்லி சொல்லி புலம்புவாரு. என் மூத்த சம்சாரத்துக்கு பண்ணின கொடுமைதான் எனக்கு இந்த தண்டனை கிடைச்சிருக்குதுன்னு சமையல்காரம்மாள் கண்கள் பணிக்க சொல்லிக் கொண்டிருக்க அருண் சுமதியின் கைகளை எடுத்து மீண்டும் கண்களில் ஒற்றி கொண்டான்.
சுமதி, நீ வந்ததுமே எனக்கு பாதி உயிர் வந்துடுச்சு. சுமதி, உன் மாங்கல்ய பலம் என்னை காப்பாத்திடும். சுமதி, நீ வேணா பாறேன், ஆப்ரேஷன் சக்சஸ் ஆகி நான் எழுந்து குண்டுக்கல்லாட்டம் உட்கார்ந்திருக்கேனா இல்லையான்னு. இனிமே ஆயுசு முழுக்க எனக்கு சுமதி ஜபந்தான். உன்னை கடைசி வரைக்கும் கண்கலங்காம கண்ணுக்குள் வச்சு காப்பாத்துவேன் சுமதி, இது சத்தியம்.
பிளீஸ் அருண், உணர்ச்சி வசப்படாதீங்க.
இல்ல, நீ தேவத. உனக்கு நான் எவ்வளவோ கொடுமைகள் செய்திருந்தும் அதையெல்லாம் மறந்து மன்னிச்சு.
அருணின் கண்களிலிருந்து கோடாய் நீர் வழிந்தது. மிஸ்டர் அருண், டேக் ரெஸ்ட். முதல்ல உங்க உடம்பு குணமாகட்டும், அதான் இப்போ முக்கியம். மற்றதை அப்புறம் பேசிக்கலாம். மனசை போட்டு குழப்பிக்காம நல்லா படுத்து ரெஸ்ட் எடுங்க. நாளைக்கு ஆப்ரேஷனுக்கு உண்டான பணத்தோடு வரேன் என்றவள் திரும்பி சங்கரனை பார்த்து, சரிப்பா நம்ம புறப்படுவோமா என்று எழுந்தாள். அப்போது சங்கரனை பார்த்த அருண்,
சார் யாரு
என்று இழுத்தான். ஓ சாரி, இவரை உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணலே இல்லையா? ஹீஸ் மிஸ்டர் சங்கரன், மை ஹஸ்பண்ட் என்று விட்டு சங்கரனோடு கைகோத்து கொண்டு புறப்பட்டாள் சுமதி. இதயத்தின் துவாரம் இன்னும் ஒரு சுற்று பெரிதானது போல் உணர்ந்தான் அருண். சாவி 15/11/1989. நன்றி. இருட்டு அறையில் ஒரு கருப்பு பூனை, சிறுகதை தொகுப்பு, உங்கள் ரசிகன் பதிப்பகம், சென்னை 6000038. ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன்.